இறைவனின் பலியில் இணைந்திட வாருங்களே. தியாக தேவனின் உணர்வினில் சேருங்களே. இறைவனின் பலியினில் இணைந்திட வாருங்களே. தியாக தேவனின் உணர்வினில் சேருங்களே. தன்னை தந்தவர் தரணி மீட்டவர் அழைக்கும் குரலினை கேளுங்களே. வாழுங்கள் வாருங்கள் இறை மக்களே. வாழுங்கள் வாழுங்கள் இறை அன்பிலே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே. வாழுங்கள் வாழுங்கள் இறை அன்பிலே. தண்ணீரும் ரசமாய் மாறும்போது கண்ணீரும் இன்பமாய் மாறிடுதே. எங்கள் கண்ணீரும் இன்பமாய் மாறிடுதே. தண்ணீரும் ரசமாய் மாறும்போது கண்ணீரும் இன்பமாய் மாறிடுதே. எங்கள் கண்ணீரும் இன்பமாய் மாறிடுதே. உனது பலியில் இணையும் போது புதுமை வாழ்வில் கண்டு கொண்டோம். உம்மை வாழ்வில் கண்டு கொண்டோம். வழியும் நீயே வாழ்வும் நீயே. நிலையாய் உறவாய் வாழ்பவன் நீ.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போது முதல் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஒளியம் புரிய செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
முதல் வாசகம். தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 53 இறைவார்த்தைகள் 10-11. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக, உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது.
நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக. உம் பேரன்பு எம் மீது இருப்பதாக.
இரண்டாம் வாசகம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14-16 வரை. சகோதரர் சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கை இடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலு 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார்.
இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 35 முதல் 45 முடிய. செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் துருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் துருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் இந்த வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து நீங்கள் எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீங்க. ஒரு புறம் இப்படி ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகள் இருந்தாலும், இன்னொரு புறம் ஆண்டுடைய வார்த்தையோடு பயணிக்க கஷ்டப்படுகிற அதனுடைய அந்த இயலாமையை உணர்கிற பிள்ளைகளும் இருக்கிறீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அருள் பாக்கியத்தை கொடுப்பார். ஆண்டவர் கொடுத்துட்டே தான் இருக்கார், எல்லாருக்கும் கொடுக்குறாரு. நாம் ஒரு சிறிய முயற்சி எடுக்கணும். அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த முயற்சியுமே எடுக்காமல் ஆண்டவர் வார்த்தை எனக்கு விளங்குமா, ஆண்டவருடைய வார்த்தையே எனக்கு புரியல அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் யார் இப்படி முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த ஞானத்தை அதிகப்படுத்துவார். அவர்களுக்கு அவர் என்ன செய்வார், வார்த்தையினுடைய ஆழத்தை புரிய வைப்பார். எதுவுமே பைபிளே தொடாமல் நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கடவுளையே குற்றப்படுத்துவதுகிற ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேரை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டி இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அவங்க பேசும்போது அவங்களுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும் சில அடையாளங்கள் எல்லாம், அதை வச்சு நாங்கள் சொல்லிவிடுவோம், இவங்க சரியாக இருக்கிறாங்க, இவங்க சரியாக இல்லை, வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா உள்ளிருந்து என்ன இருக்குதோ அதுதான் வெளியில் வரும். அப்போது அதை வைத்து தான் நம்ம நம்மளை மதிப்பீடு செய்ய வேண்டும். இப்போ நாமே நம்மை மதிப்பீடு செய்து கொள்ளலாம். இப்போ நான் எதை பேசி கொண்டிருக்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேன், அதான் செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவிலையும் பார்த்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சியில் ஆன்ம சோதனைன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய குருமடத்துலலாம் வந்து ராத்திரியில் அந்த ப்ரேயர் முடித்த உடனேயும் இந்த ஆன்ம சோதனை நடக்கும். அந்த இதை ஜபத்தில் வைப்பாங்க. இது வீடுகளெல்லாம் வந்து ஆன்ம சோதனையெல்லாம் இப்போ இருக்குதான்னு தெரியல. அப்படிலாம் பெரியவங்க ஒரு வேலை செய்வாங்க. ஆனால் நிறைய நேரம் நமக்கு அந்த ஆன்ம சோதனை இல்லை. இப்போ நீங்கள் தொலைக்காட்சி இருக்குது, அது நம்ம ஆன்மாவை சோதிக்கிறதுல அடுத்த ஆத்மாவை சோதிக்கிறதுக்கான சில நிகழ்ச்சிகள். அதை பார்த்துட்டு என்ன செஞ்சிடும், நம்ம சில பேர் மகிழ்ச்சியாக தூங்கணும்னு சில நேரம் என்ன செய்கிறாங்க, சிரிப்பு இந்த மாதிரி காமெடியெல்லாம் பார்த்துட்டு ஆஹாஹான்னு அப்படி தூங்கிடுறோம். அப்போ ஆத்மா வந்து நமக்கு பலனாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் நகைச்சுவைக்குரிய சில பகுதிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பாருங்கள், அது நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா நேரமும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அது குடும்பத்துக்கு ஆகாது, நமக்கே ஆகாது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு சில பேர் நான் நகைச்சுவையாக சில பேசுவதையெல்லாம் குறையோடு கூட சொல்லுவாங்க, ஒரு பூசையில் இப்படி எப்படி இருக்கணும் நீனு, இப்படியெல்லாம் ஜோக்கெல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு. நகைச்சுவை நம்ம சொல்வது ஆண்டவரை இழிவுபடுத்துவதற்காக அல்ல, மாறாக அந்த வார்த்தை மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும், அந்த வார்த்தையை வளப்படுத்துவதற்காகத்தான். நம்ம மனித மனங்கள் நமக்கு தெரியும், அது ரொம்ப நேரம் யோசிக்க முடியாது, டிஸ்டர்ப் ஆகிடும், அப்போ அது வெளியில் போயிடும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நகைச்சுவையோடு அந்த இறைவார்த்தையை கேட்கணுங்கிறது நம்முடைய குறிக்கோள். நான் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது இந்த இடத்துலேருந்து இருக்கிற குறிக்கோள் அல்ல, வார்த்தை வெற்றி பெறணும், அதுக்காகத்தான் இவ்வளவு வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது என் அன்பு பிள்ளைகள். அப்போ அந்த ஆன்ம ஆலோசனை செய்து பார்க்கணும், ஆத்மாவை நாம பரிசோதித்து பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்யணும்னா ஆத்ம ஆலோசனை செய்யணும், உட்கார்ந்து யோசிக்கணும், நான் சரியாக தான் சிந்திக்கிறேனா, சரியாக பேசுகிறேனா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இப்படி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். இப்படி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு பாருங்கள், உதாரணம் பைபிளில் நிறைய பார்க்கலாம். இப்போ மோசேவை எடுத்துக்கொள்ளுங்களேன், பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு, சாராள்கிட்ட போய் சொல்லியிருப்பார், ஆண்டவர்கிட்ட பேசுகிறாருப்பா, இப்படி தான் சொல்கிறாரு, மண்ணை மணலை பாரு, இவ்வளோ எண்ணிக்கையில் எப்படி இருக்குது, அதை அது மாதிரி உன் இனத்தை மாற்றுவேங்கிறாரு, வானத்தை பாரு, அப்படிலாம் சொல்லும்பொழுது சாராம்மா என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த செய்தி வருது, நீ குழந்தை பெறணுன்னப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறாங்க வானதூதர்கள், வெளியில் இருந்துட்டு பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் மனைவி சிரிக்கிறாங்க உள்ள, அவங்க இல்லவே இல்லைன்னு பயந்து போய் அவங்க சொல்வாங்க, ஏன்னா அவங்க சிரிச்சது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சே. அப்போ பாருங்கள், கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளோட தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க மெது மெதுவாக. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ மோசை எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ மோசை புரிஞ்சுக்கிட்ட விதமாக இன்னொருத்தர் புரிஞ்சிக்கல, யோசுவா கூட இருக்கிறாரு, 70 பேரை நியமிக்கிறாங்க, ஆவிக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போது 2 பேர் வர முடியல அந்த கூட்டத்துக்குள்ளே, ஏதோ ஒரு காரணம், அவங்க தொலையில் இருக்கிறாங்க, அவங்க அந்த சந்திப்பு கூடாரத்தில் வராமல் அங்கே அவங்க பாளையத்தில் இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க மேலேயும் ஆவி இறங்கி வருது. உடனே ஜோசுவான்னு சொல்கிறாரு, அங்கே 2 பேர் அங்கே வந்து பர்மிஷன் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான், அவனை நிப்பாட்டுங்க. அப்போ பாருங்கள், மோசே சொல்லுவார், கடவுளே எல்லார் மேலேயும் ஆவியானவரை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிற்பாடு நான் யார் அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி, நீ என் மீது பொறாமை கொள்றியா அப்படின்லாம் சொல்லி பாருங்கள், எவ்வளோ பெருந்தன்மையாக கடவுள் யோசிக்கிற விதமாக யோசிக்கிறார் மோசே. இந்த கூட இருந்தவரால் யோசிக்க முடியல பார்த்தீங்களா. அப்போ பாருங்கள், இப்படி தான் யார் எதை யோசிக்கிறாங்க, அப்போ நம்மிடமிருந்து எது வெளியில் வருது, அதனால தான் பல விஷயங்கள் நம்ம வீடுகளில் கூட நடக்க முடியல. சில வீடுகள் வந்து அப்படி அப்படியே நிற்கும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நிற்கும், முயற்சி எடுக்க முடியாது, அவங்க எடுப்பாங்க ஜெயிக்காது. சில தொழில் முயற்சிகள் அப்படியே நிற்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வேறு விதமான கஷ்டங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். உடனே யோசிக்கணும், நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஞானியை போல் நம்ம வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் கூட உதவி செய்ய முடியாது. அதனால் கடவுள் நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு, இந்த ஒவ்வொரு பூசையிலையும் கொடுக்குறாரு, திருப்பலியில் கொடுக்குறாரு, இந்த திருப்பலியெல்லாம் நம்ம டெய்லி வைக்கிறோம், வார்த்தை உடைப்பு நற்கருணை உடைப்பு. அப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் நன்மை வாங்கிட்டு வந்துடுறாங்க, வார்த்தையை வாங்கிட்டு வராங்களா, அங்கே தான் இருக்குது விஷயமே. வார்த்தையை நீ உட்கொள்ளாமல் நற்கருணையை உட்கொள்ள உனக்கு தகுதி கிடையாது. அதனால தான் நற்கருணை கொடுக்கும்போது தகுதியுள்ளோர்னு சொல்கிறாங்க, தகுதியுள்ளவர்கள் மட்டும் இதை வாங்குங்க. அப்போ தகுதினா என்ன, அந்த வார்த்தையை உள்வாங்கி நான் வந்து சரியாக தான் இருக்கிறேன்னா, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி கூட பாருங்கள், ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்கிறாரு. தொடக்க நூலில் நம்ம நற்செய்தியில் ஒரு காரியத்தை பார்க்குறோம் பாருங்கள். நற்செய்தி 3 வாசகம், எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம், 2 வாசகம் நற்செய்தி வாசகம், 3 வாசகத்தையும் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்குறோம். அதில் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, அதை தான் வந்து இன்னைக்கு துவக்க வார்த்தையாக போட்டிருக்கிறாங்க, மானிட மகன் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். இதுதான் வந்து கேப்ஷன் வேர்ட், ஆக்சுவலி ஒரு 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 வட்டத்தில் இருக்கிற ஒரு மையம் மாதிரி, இன்னைக்கு உள்ள வாசகத்தினுடைய அந்த சிந்தனை பொருளுடைய மையம் என்ன அப்படின்னா, மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். பலருடைய மீட்புக்கு ஈடாக, இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்களேன், அப்போ கடவுள் எதற்கு வந்தார்? எல்லாரையும் மீட்கணும்னு வந்தார். நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த மீட்புக்கு ஈடாகத்தான் தன்னையே கொடுக்குறார். அப்போ அங்கே எதுக்காக அவர் வராரு? மீட்புக்காக வராரு. இந்த மீட்புங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசுகிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோமா? இயேசு தான் வந்து முதல்ல சொன்னாரா? இல்லை, எல்லா வார்த்தையிலுமே கடவுள் செய்ய விரும்பிய கான்செப்ட், கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை நுழைக்கிறாருன்னா அந்த திட்டத்தை என்ன செஞ்சிருவார்? முன்னாடியே வச்சுட்டார். மனிதனுடைய எண்ணங்களில் அது உருவாயிடும். இப்போ தூய ஆவி, புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம தூய ஆவிங்கிற கான்செப்டை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அந்த கான்செப்டே கிடையாது, ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற கான்செப்டே இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, கடவுளின் ஆவி ஒன்று வேலை செய்யுது அப்படின்னு நம்பினாங்க. அதை ஹோலி ஸ்பிரிட்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, ருவாக் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ருவாகுனா உயிர், மூச்சு, இதில் இது பொருள்படக்கூடிய ஒரு அர்த்தம். ஆனால் அதில் ஒரு சிறப்பான ஒரு அடையாளமாக அதை வச்சாங்க. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். நிறைய வேர்டு வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் எதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டாக தெரியுதோ அதனுடைய ஆரம்பம் பழைய ஏற்பாட்டில் அங்கே கிடக்கும். அப்போது அப்போவே கடவுள் என்ன செஞ்சிட்டார்? அதை வச்சிட்டார். இப்போ மீட்பு அப்படிங்கிற வார்த்தை, இப்போ இயேசு தான் வந்து மீட்க போகிறாரு. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த வார்த்தையை வச்சுட்டார். அப்போ அந்த வார்த்தையோடைய புரிதல் வந்து அப்போது இருந்தது ரொம்ப கம்மி. அப்போது கொஞ்ச நாள் ஆக 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 அந்த புரிதல் ஜாஸ்தியாகிட்டே வருது. இயேசு இடத்துல தான் அந்த புரிதலினுடைய முழுமையான வெளிப்பாடை பார்க்குறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், தொடக்க நூலில் 45வது அதிகாரத்தில் யோசேப்பு உங்களுக்கு தெரியும், அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து விலைக்கு விற்று விட்டாங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எகிப்துக்கு அடிமையாக போனார், பெரியாளானார். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி 4வது இறைவசனம், யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், இந்த யோசேப்பை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். அவர் 7வது இறைவசனத்தில் அவர் பாருங்க, அவர் ஆண்டவருடைய அடியார், ஆண்டவருடைய திட்டத்தின்படி உயர்ந்திருந்த ஒரு அடையாளம். அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை, அதனால் எதுக்காக என்னை எப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை தூக்கி நீங்கள் விற்றுட்டு காசு பார்த்துட்டு போயிடலாம், என் மேலே வெறுப்பு இல்லாமல் செஞ்சிட்டீங்க, ஆனால் ஆண்டவர் வேறு திட்டம் வச்சுருந்தாருப்பா. என்ன திட்டம்? உலகில் உங்களுள் எஞ்சி இருப்போரை பாதுகாக்கவும். இந்த பாருங்கள், இந்த உலகம் இந்த இன்றைக்கி பஞ்சத்தில் இந்த நாடே அழிஞ்சு போயிருக்கோம், அது பாதுகாக்கவும் பெரும் மீட்பு செயலால். பெரும் மீட்பு செயலால், இந்த வார்த்தையை பாருங்கள், த கிரேட் ரிடெம்ப்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பெரும் மீட்பு செயலால் உங்கள் உயிர்களை காக்கவும் கடவுள் உங்களுக்கு முன் என்னை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கிற இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், உங்களுக்கு முன் அனுப்பி வைக்கிறாரு செயல், அந்த பெரும் மீட்பு செயல், உங்கள் உயிரை பாதுகாக்க. அப்போ பாருங்கள், இந்த கான்செப்ட் ஆல்ரெடி ஏதோ ஒரு சம்பவத்தில் கடவுள் முன்கூட்டி செய்து காட்டுறார். அப்போது அது இது இதை மாதிரி யோசிப்பை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த மீட்பு செயலினுடைய வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க எதை மீட்பின் பார்த்தாங்கன்னா, அந்த உயிரை பாதுகாக்கிறது, உயிரை காப்பாற்றிக்கிறது, இதெல்லாம் ஒரு மீட்பின் அடையாளமாக பார்த்தாங்க. அப்போ அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய புரிதல் வந்து அப்படியே வளர்ந்துட்டே வருது. திருப்பாடல் 27ல் திருப்பாடல் ஆசிரியருடைய புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. பாருங்கள், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? மனுஷனுக்கு பயப்படாத, ஏன்னா உனக்கு மீட்பளிக்க போகிறது அவர் தான். அப்போ எப்படி கொடுக்க போகிறாரு? தெரியாது. திருப்பாடல் ஆசிரியருக்கும் கடவுள் வந்து உட்காந்து இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியாது, சொல்லலை. அப்போ அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்புறதுன்னா என்ன? அந்த புரிதல். அப்போ இவங்க கடவுளோட பயணிக்க பயணிக்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விதம் பாருங்களேன். இப்போ எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி ஒரு பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த உடனேயும் அம்மா தாய்ப்பால் கொடுப்பாங்க. தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் அந்த ஸ்பூனில் மெதுவாக கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி ட்ராப்பாக தான் விடுவாங்க. அதே மாதிரி கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாட்டை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஆன்மான்னு ஒன்று இருக்குது, மீட்புங்கிறது வந்து அந்த ஆன்மாவை சார்ந்தது, அது உடல் சார்ந்தது அல்ல. அப்போ இந்த ஆன்மாவை குறித்த ஒரு கவலை இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கி நமக்கு விளங்க பண்ணுறார். இந்த முதல் நச்செய்தி வாசகத்தில் இது புரியாத ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க. செபதேயுவின் மக்கள், நீங்கள் அரியணையில் இருக்கும்போது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், சீடர்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு புரிதல் தான் இருந்துச்சு, இயேசு சாமி அப்படி மேஜிக் பண்ண போகிறாரு. ஏன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பார்க்குறாங்க. இங்கிட்டு போனால் சுவாப்பாடு போடுறாரு, இங்கிட்டு போனால் ஒரு பார்வையற்றவனை பார்வையை கொடுக்குறாரு, அங்கிட்டு போய் எந்திரிக்காத 38 வருஷமாக படுத்து கிடக்கிறவனை எந்திரிச்சு போங்கிறாரு, அவன் எந்திரிச்சு போகிறான். இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஸோ கிளாமரஸ் எவ்ரி திங், எல்லாம் மிராக்குலஸ். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதை அப்ளை பண்ணிட்டாங்க, இவர் தான் மெஸ்ஸியா. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த கான்செப்ட் மெஸ்ஸியாங்கிறது இந்த அடிமைத்தனத்தெல்லாம் உடைச்சிட்டு நம்மளை தூக்கி கொண்டு போய் மேலே அவர் போய் உட்காருவார், நம்மளாக கூட இருக்கிறோம், கண்டிப்பாக அவர் நமக்கும் உயர்வு கொடுப்பார். அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த மெஸ்ஸியாத்துவம் என்பது இந்த உலகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் புரிதலில் சரியான ஒரு கிளாரிட்டி வரலை. அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க, நாங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் கூடவே இருக்கிறோம், கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடு சாமி, நம்ம கூட இருக்கிறவங்களாம் செய்வாங்க, இல்லை இப்படி கூடவே இருந்தேனே என்ன எனக்குனா ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்போம்ல நம்மளாம். அதே மாதிரி அவங்களும் போய் எங்களுக்கு வளப்புறம் இடப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனை போட்டு விடுங்க, அந்த அரியணையில் வீட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை பாருங்களேன், அந்த வார்த்தை தான் நமக்கு அடையாளப்படுத்துது அவங்க மனசு என்ன அப்படின்னு, அந்த ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படின்னு. அப்போ பாருங்கள், அவர் கடவுள் சொல்கிறாரு, அவர் இயேசு பாருங்கள் வேறு ஒன்று அவர் புரிய வைக்கிறார், சொல்ல முடியாது, ஏன்னா ரகசியங்கள் இதெல்லாம் இயேசு வந்து தந்தை திட்டத்தை வெளிப்படுத்தி முடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது, அது அவருக்குரிய கட்டளை. ஏன்னா உருமாற்றத்தின் போது சொன்னார், இது வந்து மானிடன் மகன் வந்து மீண்டும் வரும் வரை நீ என்ன செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அவர் மாட்சி அடைகிற வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்களுக்கு என்னென்னு புரியல, என்ன மாட்சி அடைய போகிறார், எப்போ இதை எது வரைக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கடை இயேசுவும் அந்த இதை பேலன்ஸ் பண்ணுறார் ரகசியத்தை. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியல, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா, நான் பெறுகிற திருமுழுக்கை. அப்போ அவர் என்ன திருமுழுக்கை பற்றி சொல்கிறாரு, எந்த கிண்ணத்தை குடிக்கிற, சிலுவையை சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள் இவங்க அது புரிஞ்சிக்கல, அதெல்லாம் நாங்கள் குடிச்சிருவோம், அந்த ஆர்வம் மேலிட செய்யும், செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள், ஒன்னாலையும் சாக முடியும், நீயும் பெருந்தன்மையாக உன்னை கையளிக்க முடியும், ஆனால் என் வலப்புறத்தில் இடப்புறத்தில் அமரும்படி அருள்வது எனது செயல் அல்ல, அது தந்தையோடைய செயல். அப்போ தந்தை யாரை பக்கத்தில் நிப்பாட்ட போகிறாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அண்ணா சிலுவையில் கல்வாரி மலையில் தந்தை யாரை நிப்பாட்டியிருந்தார், இது இந்த படத்தை இயேசு சாமி காட்டி இதுதான் நடக்க போது, இப்போ யார் ரைட்டு லெஃப்ட் வான்னாக்கா ஓடியே போயிருப்பாங்க எல்லாம், யோவானுங்கிட்டு ஓடியிருப்பார், அவருடைய சகோதரர் அங்கிட்டு ஓடியிருப்பார். பாருங்கள் ஆண்டவர் தந்தையினுடைய திருவிழா அந்த இடத்துல இரண்டு கல்வர்கள் மத்தியில் இது எழுதப்பட்டிருக்கிறது, கல்வர்கள் மத்தியில் அவர் இப்படியா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ பாருங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடந்தது, அதுதான் இயேசுவுடைய வருகையினுடைய அழுத்தமான அடையாளம். அப்போது இதெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், அப்போ நம்மளுடைய வருகையும் திட்டமிடாமல் இல்லைங்க, தயவுசெய்து நல்ல கவனிங்க, இயேசுவோடது தான் ஆண்டவர் பிளான் பண்ணி தந்தை பிளான் பண்ணி வச்சுருந்தாரா, இல்லை நம்முடைய வருகையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது, அதனால தான் கடவுள் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதோ இயேசுவை கொண்டு போய் தூரமாக வச்சுட்டு பைபிளை தூரமாக வச்சுட்டு நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, விவிலியத்தை நமக்குள்ளே வச்சு பார்க்கணும், இயேசுவுக்கு ஒரு திட்டம் இருந்தது, அப்போ எனக்கு என்ன திட்டம், கடவுள் எனக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரே. அப்போ இந்த திட்டத்தை தந்தையினுடைய திட்டத்தோடு இயேசு எப்படி பார்க்க பழகிட்டாரோ அதே போல் நம்மளும் பழகணும். அதைத்தான் இன்றைக்கி கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மற்றவங்களாம் கோபம் கொள்ள தொடங்குகிறாங்க, இயேசு கோபப்படலை, அவர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், நீங்கள் அந்த ஆளணுங்கிற வெறியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த பதவிங்கிற ஒரு ஒரு பற்றுக்குள்ளே இருக்கிறீங்க, அதிகாரங்கிற ஒரு ஒரு ஆற்றலை இருந்து நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அது அதை நீங்கள் மாற்றுங்க, அந்த ஐடியாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, உலகம் தராத ஒரு ஐடியாலஜி கொடுக்குறாரு. உங்களை யாராவது முதன்மையானவராக இருக்க விரும்புறியா, நீ வந்து கடைசியாக நின்று பாருங்கள். அப்போது இந்த இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும், இருந்தாலும் நமக்கு இன்னும் அந்த செயல்பாட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு கஷ்டத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோம். ஒரு சின்ன வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய மாமனார் மாமியார் மருமகள், இது ஒரு சின்ன வட்டம் பாருங்களேன், இந்த வட்டத்திலேயே நம்மளால் இன்னும் போக முடியலையே, நம்ம வட்டத்துக்குள்ளேயே இன்னும் பயணிக்க முடியல, நம்ம பணி செய்கிற இடத்துல நம்மோட பயணிக்கிற ஊழியர்கள் நம்மளால் இறங்கி போக முடியலையே. அப்போ யோசிக்கணும் நம்ம, அப்போ இந்த வார்த்தையை நம்ம ஜெயிக்கணுமே, இந்த வார்த்தை எழுதியிருக்கிறபடி நம்ம வாழ்ந்து நான் பாஸ் ஆகணுமே. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள், நிறைய இடத்துல 1 கொரிந்தியர் 16:13 விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இந்த துணிவுங்கிற வார்த்தையை 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாக இயேசுவை நம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக அப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோதிக்கப்பட்டவர், பாவம் செய்யாதவர் அப்படிலாம் சொல்லிட்டு, எனவே இப்போ தான் கன்க்ளூஷன் எப்படி கொடுக்குறார், எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இந்த இறை அரியணைன்னு அவங்க சேர்த்துக்கிட்டார் இவர். யோவானும் அவருடைய சகோதரர் யாக்கோபும் சொன்னது அரியணைன்னு சொன்னாங்க, அவங்க நினச்சி சொன்னது அரசாங்க அரியணை, இவர் சொல்கிறது இறை அரியணை. அப்போ இறை அரியணையை நம்ம துணிவுடன் அணுகி சொல்லணுமா? இந்த இறை அரியணையை நம்ம எப்படி, எதுக்கு துணிவுடன் ஆர்வத்துடன் அணுகி செல்லுங்கன்னு போட்டிருக்கலாம்ல, மகிழ்ச்சியுடன் அணுகி செல்லுங்கன்னு போட்டிருக்கலாம்ல, எதுக்கு துணிவுடன்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க? அப்போது இந்த இறை அரியணை என்பது அது சாதாரணமான சாமானியர்களால் செய்ய முடியாத ஒரு செயல் சார்ந்த ஒரு வெளிப்பாடு. அதனால தான் இதை தாழ்ச்சியோடு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்க செய்ய முடியாதுங்க. அதுக்கு ஒரு ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறத விட ஒரு துணிவுள்ள மனசு வேணும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுறாரு. அதனால தான் கொரிந்தியர் ஒன்றில் 16:13 எழுதப்பட்டிருக்கிறது, கொரிந்தியர்கள் எழுதப்பட்ட முதல் திருமுகம் 16:13, விழிப்பாயிரு, நம்பிக்கையில் நிலைத்திரு, துணிவுடன் நடந்து கொள், வலிமையுடன் செயல்படு. இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன். அப்போ இந்த இறை அரியணையை நம்ம கடந்து செல்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், இந்த என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டை, யோவான் 16:13 நம்ம, யோவான் 16:33 நம்ம பார்க்குறோம் இதே வார்த்தை, துணிவுடன் இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அப்போ இயேசு சாமி உனக்கு துன்பமே இல்லை, இறை அருள் அப்படின்னோடனே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு இறை அருள் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இருக்கக்கூடாது, அவங்களாம் நல்லா கடவுள் உள்ள நல்லா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையே இல்லை அப்படியா, அப்படி தான் நினைக்கிறோம். நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி, கோயிலுக்கு போகிறேன் சாமிக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை? அப்போனா அவங்க சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், அவங்க இறை அருளை என்னென்னு புரிஞ்சிக்கல. இறை அருள்னால் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, காலையில் எந்திரிச்சோனையும் அப்படியெல்லாம் குருவி கத்தணும், குருவி பாடணும், சினிமா பாடணும், எல்லாம் சத்தம் கேட்கணும், எவ்ரி திங் இஸ் ஃபைன், மனைவி மகிழ்ச்சியாக பார்க்கணும், சிரிக்கணும், உங்கள் பிள்ளைங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், யாருக்கும் நோய் வரக்கூடாது, இதான் இறை அருளுடைய. இல்லை, அப்படி இல்லை, நம்ம நினைக்கிறது தவறு. அந்த இறை அருளால் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க, கடவுளுடைய காரியத்துக்குள்ளே மகிழ்ச்சியோடு என்ன நடந்தாலும், துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, கடவுளுடைய அந்த காரியத்துக்குள்ளே கருத்தாக இருப்பாங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே. இந்த வார்த்தையை ரொம்ப பார்க்கணும், என் வழியாய். அப்போ இயேசுவின் வழி எது? சிலுவையை தூக்கிக்கிட்டு போன வழி. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே. அப்போ இயேசுவின் வழியில் நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்க, நீங்களாக போய் ஏற்றுக்கொள்ளணும் துன்பத்தை. நமக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு துன்பம் வர்றதில்லை, அது இல்லை, அதுவாக வந்தது இல்லை. இப்போ நானாக போய் ஒரு நல்லது செய்ய போகிறேன், துன்பத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அதுதான் இயேசுவின் வழி. சில பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் உட்காந்துட்டு நோய் வந்துருச்சு, வீட்டில் உட்காந்துருக்கேன் என் பிள்ளையால் பிரச்சனை வந்துருச்சு, இதெல்லாம் நம்மளாக கட்டிக்கிறது. ஆனால் நாம் போய் ஒரு உதவி செய்ய போகும்போது நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வழி வருது. அப்போது அதனால் விளையக்கூடிய வழி, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். பார்த்தீங்களா, இந்த துணிவுடன் இருங்கிற வார்த்தைக்கு ஆழத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று துன்பம் இருக்குது, இருந்தாலும் நீ துணிவோடு இரு, உனக்கு ஒன்றும் நடக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்வார், அந்த பாரு வயல்வெளி மலரப்பார், எவ்வளோ சிறப்பாக படைச்சிரு, அதை விட உன்னை அழகாக படைச்சிருக்கிறாரு. குருவிகளை பாரு, சிட்டுக்குருவியை பாரு, காசுக்கு ரெண்டு குருவி விற்கிறாங்க, ஆனால் அதையும் அவர் கடவுள் கருத்தாய் பார்க்குறாரு, உன்னைய பார்க்காம போயிடுவாரா அப்படின்னு கடவுள் பல இடத்துல நமக்கு இதுகளையெல்லாம் ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறார். முதல் வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குற போது அந்த துன்புறும் ஊழியரை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இயேசு வந்து துன்புறும் ஊழியராக நம்ம அடையாளப்படுத்தப்படுறார். அப்போ தந்தை ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை, அந்த வார்த்தையே பாருங்களேன், எசையா நூலில் 53 வரக்கூடியது, இந்த துன்புறும் ஊழி, சஃபரிங் சர்வண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது யார், எசையாவில் வெளிப்படுத்தப்பட்டது இயேசுவை பற்றி தான். அப்போது கடவுள் பாருங்கள், முன்னாடியே இந்த கான்செப்டெல்லாம் வச்சுட்டார். அப்போ துன்புறும் ஊழியர் வழியாக ஏதோ ஒன்று கடவுள் செய்ய போகிறாரு. அப்போ அந்த துன்புறும் ஊழியர் யார், அதுதான் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு புதிராக இருந்தது. அப்போது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்களேன், எழுதும்போது இதெல்லாம் தெரியாது, எழுதியிருக்கிறாங்க ஆண்டவரின் துன்புறும் ஊழியர். வெறும் துன்புறும் ஊழியர் இல்லை, ஆண்டவரின் துன்புறும் ஊழியர். நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் திருவுளம் கொண்டார். கடவுள் எப்படி திருவுளம் கொள்கிறார் பாருங்களேன். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். என்ன பாருங்க, எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். யார் வழிமரபு? இந்த துன்புறும் ஊழியருக்குரிய அடையாளத்தை யாரெல்லாம் அணிந்து கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் அவருடைய அந்த தலைமுறை. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இயேசுவின் வழிமரபு, அவர்கள் நீடு வாழ்வர். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். துன்ப வாழ்வின் பயனை கண்டு, அப்போ நம்ம துன்ப வாழ்வை நம்ம வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அதனால் விளையக்கூடிய பயனை கண்டு அவர் என்ன செய்வார்? நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நாம் அடுத்தவர்களுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறோம், எதிர்மொழி வைக்கிறோம். என் அன்புக்குரிய இறை சமூகமே சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு நாம உலகத்தில் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகம் வந்து நம்ம இப்படி தான் வாழணும்.
இறைவனின் மாட்சி,
ஒரு கடைக்கு போகிறோம்னா நம்ம என்ன செய்யணும், சாப்பிட போகிற ஹோட்டலுக்கு என்ன செய்யணும், அதில் இப்படி தான் இருக்கணும், ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி போகணும், ட்ரெஸ் போடாமல் போனீங்க உள்ளே விட மாட்டான், வெட்டிடுவாங்க, அப்போ இப்படி தான் இருக்கணும். இப்போ உலகம் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது, ஆண்டவரோடு பயணிக்கிறதுக்கு பைபிள் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. அப்போ நம்ம யாரோட பயணிக்க போகிறோம்? நீங்கள் உலகத்தில் பயணிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துகிறீங்களா, இல்லை ஆண்டவரோடு பயணிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துகிறீங்களா? ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள் வித்தியாசமாக தான் இருப்பாங்க, உலகத்தோடு பயணிக்கிற பிள்ளைகள் உலகத்தின் அடையாளமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறையா நம்ம பார்க்குறோம், உடையில் ஒரு அலங்காரம், உடையில் அங்கங்கே ஓட்டை போட்டுக்கிறாங்க, உடையை அசிங்கப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடையை அசிங்கமாக போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒழுக்க நெறியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடையாளமாக இருக்குது. சிகை அலங்காரம், மேலெல்லாம் வந்து படங்களை வரைந்து கொள்ளுதல். இன்றைக்கி நம்ம இந்த உலகம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் யோசிக்கிறதில்ல, இது யோசிச்சு பார்க்கணும். அப்போ இது உலகத்தினுடைய பாதை, இது இந்த பாதையில் நடந்தால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அது உள்ள எவ்வளோ வேதனைகள் இருக்குது. இங்கே ஆண்டவருடைய வழி இருக்குது. இப்போ இந்த ஆண்டவருடைய வழியை எடுக்கிறதுனால என்ன இருக்குது? கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இல்லை. அதனால் இன்றைக்கி நாம் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறோம். அப்போ நம்மளுடைய அந்த கேள்விக்கு பதில் நம்மிடம்தான் இருக்கிற, நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். யாரோ ஒருத்தர் உங்கள் மீது திணிக்கிறதல்ல, கடவுள் சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு வா, நீ என்ன செய்கிறியோ அதுக்கு பலனை நீ அனுபவிப்ப. அடுத்தவங்க பேசுகிறதுக்கு நீ பதிலுக்கு பதில் கொடுத்துட்டு நீ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு, இந்த உலகத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் யாரையும் பேச விட மாட்டேன். கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதா நினைக்கலாம், ஆனால் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சேர்க்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு மருமகள் வராங்க, ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த வழி இயேசுவின் வழி. அவங்க தவறு செய்கிறாங்க, எஸ் தெரிஞ்சே செய்யட்டுமே, நான் தெரிஞ்சே மன்னிக்கிறேன். அவங்க வேணும்னு என்னை காயப்படுத்துகிறாங்க, நான் வேணும்னு என்ன செய்கிறேன், என் அமைதியாக இருக்கிறேன், அவங்களை அன்பு செய்கிறேன், எனக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். இங்கே அருங்குடைய இல்லத்திலும் சரி, என்னுடைய பங்கு தலங்களிலும் சரி, அங்கே என்னை பற்றி தவறாக பேசினவங்க காதுக்கு வந்துடும், விருதை இவங்க தான் தவறாக பேசினாங்கன்னு அவங்க வந்து முன்னாடி நிற்பாங்க. ஃபாதர் நல்லா இருக்கீங்களா ஃபாதர்னு போது நான் முயற்சி, என்ன மனித இயல்பு வந்து போராடும், அவங்கள காயப்படுத்தணும், அவங்கள வார்த்தையால் கொல்லணும் அப்படின்லாம் சொல்லும். ஏன்னா இங்கே நிறைய வார்த்தை இருக்குது, எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் அதை மென்னும் புழுங்கி உள்ளே வச்சுட்டு நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பாருங்களேன். அப்போ இந்த போராட்டத்திற்கு யார் பதில் சொல்லுவார்னா ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கி நாம் இப்படி சின்ன சின்ன காரியத்தில் எல்லாம் முயற்சி பண்ணும்போது தான், அன்பு செய்ய முடியாதவரை அன்பு செய்ய முயற்சிக்கிறது, எதிராளின்னு தெரிஞ்சும் அன்பு செய்கிறது, இவன் நம்மை அழிக்க வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் கடவுளுடைய வழியில் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் என் அன்புக்குரிய இறை சமூகம், இன்னைக்கு இரண்டு வழிகளும் நமக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. நீ எந்த வழியில் போகிற அதை உன்னுடைய ஒரு புரிதல், உன்னுடைய சுதந்திரத்துக்கு ஆண்டவர் விட்டுட்டார். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நாம் சரியான வழியை எடுப்போம், ஆண்டவர் அந்த மீட்பினுடைய அதிசயத்தை நாம் காண செய்வார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.